வாரம் ஒரு அலசல், வாழ்க்கை ஒரு மாய கணக்கு.
எதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன் தலைவா, எல்லையில்லா உமது அன்பை எண்ணி வியந்து புகழ்ந்து பாடி. எதை தருவேன் இறைவா, நான் என்னை தருவேன்.
மரண தண்டனை கைதிகளும் ஆயுள் கைதிகளும் அடைக்கப்பட்டுள்ள அந்த சிறைச்சாலையின் சுற்றுப்புற சுவர் அதிக உயரமானது. அந்த சுவருக்கு மேலே 2 அடிக்கு மின்சார வேலியும் போடப்பட்டிருந்தது. அந்த சுவரின் ஆபத்து தெரியாமல் கைதிகள் யாரும் சுவர் ஏறி தப்பித்து ஓடிவிடக்கூடாது என்பதற்காக சிவப்பு நிறத்தில் கொட்டை எழுத்துக்களில் ஆபத்து ஜாக்கிரதை, இங்கு மின்வேலியில் 1500 வோல்ட் மின்சாரம் பாய்கின்றது என்று பல இடங்களில் எழுதப்பட்டிருந்தது. அன்று அமாவாசை கும்மீருட்டு. அந்த சிறைச்சாலைக்கு புதிதாக வந்த மரண தண்டனை கொலை குற்றவாளி ஒருவர் அன்று அந்த மின்வேலி சுவரை தாண்டி தப்பித்துச் சென்றுவிட்டார். அந்த கைதியின் நல்ல நேரம் அவரது உயிருக்கு ஒன்றும் ஆகவில்லை. கைதிகள் இறந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த மின்வேலியில் மின்சாரம் பாய்வதை அதிகாரிகள் நிறுத்தி வைத்திருந்தது வேறொரு கதை. ஆனால் மற்ற கைதிகளுக்கெல்லாம் ஒரே கேள்விக்குறி. ஆபத்து மரணம் என்று இந்த சுவரில் இத்தனை இடங்களில் இவ்வளவு பெரிய எழுத்துக்களில் எழுதி வைக்கப்பட்டிருந்தும் எப்படி இவன் உயிரோடு தப்பினான், இந்த துணிச்சல் இவனுக்கு எப்படி வந்தது என்று மற்ற கைதிகள் தலையை பீத்துக் கொண்டார்கள். காரணம் மிக எளிதானது. அந்த மரண தண்டனை கைதிக்கு எழுத வாசிக்க தெரியாது. எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் யாரும் அந்த சிறையிலிருந்து தப்பியதே இல்லையாம்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த மரண தண்டனை கைதி உயிரோடு தப்பித்த நிகழ்வை கேட்கும்போது மனித வாழ்க்கை குறித்து பல எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம். மனித வாழ்க்கையின் கணக்கு கொஞ்சம் வேடிக்கையாகத்தான் இருக்கின்றது. கூட்டலும் கழித்தலும் பெருக்கலும் வகுத்தலும் கொண்ட இந்த வாழ்க்கையில் திரைப்பட வசனங்கள் போன்று எல்லாவற்றையும் கூட்டி கழித்து பார்த்தால் கணக்கு சரியாகத்தான் வரும். ஒவ்வொருவரும் தங்களது திறமைகளை கூட்டி தவறுகளை கழித்து உழைப்பை பெருக்கி காலத்தை வகுத்து செயல்பட்டால் உலகின் 100 பெரும் பணக்காரர்கள் பட்டியலில் நாமும் இணைந்து விடலாம். இந்த 100 பணக்காரர்கள் 2012 திரட்டிய மொத்த வருமானம் 24,000 கோடி அமெரிக்க டாலர்கள். அதே சமயம் உலகில் மிக வறிய மக்கள் ஒரு நாளைக்கு 1.25 டாலருக்கும் குறைவான வருவாயில் வாழ்ந்தனர் என்று ஆக்ஸ்ஃபார்ம் என்ற பன்னாட்டு இடர்த்துடைப்பு நிறுவனம் கடந்த வாரத்தில் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளது.
வாழ்க்கையில் 100க்கு 100 வெற்றிக்கனியை எட்டலாம் என்பதற்கு ஒரு கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் வாய்ப்பாடு இருந்தாலும் கூட சில மாய கணக்குகளும் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த கணக்குகளில் சரியானது தவறாகவும் தவறானது சரியாகவும் விடையை சொல்லி விடுகின்றன. இம்மாதம் 10ஆம் தேதி சவுதி அரேபியாவில் ரிசானா நஃபிக் என்ற இலங்கை இளம்பெண்ணின் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட கொடூரச் செயல் மொத்த உலகத்தையும் பதற வைத்திருக்கின்றது. திறந்தவெளி மைதானம் ஒன்றில் 100க்கணக்கானவர்கள் சூழ்ந்து நிற்க அந்த பெண்ணை மண்டியிட வைத்து மத சம்பிரதாயங்களை முடித்து பின்னர் பளபளக்கும் வாள் ஒன்றால் ஒரே வெட்டில் அவரின் தலை துடிதுடித்து தரையில் வீழ்ந்துள்ளது. இது காட்டுமிராண்டிகளின் நரபலி அல்ல. நவீன உலகத்தில் சட்டப்படி வழங்கப்பட்டு இருக்கும் நீதி துண்டிக்கப்பட்ட நீதி என்று ஒரு ஊடகம் குறிப்பிட்டிருந்தது. சவுதி அரேபியாவில் 45 இந்தோனேஷிய பணிப்பெண்கள் உட்பட ஏறக்குறைய 50 வெளிநாட்டு பணிப்பெண்கள் மரண தண்டனை கைதிகளாக உள்ளனர் என்றும், அந்நாட்டில் 3,75,000 இலங்கையர் உட்பட ஏறத்தாழ 15,00,000 வெளிநாட்டு பணிப்பெண்கள் வீட்டு வேலை செய்கின்றனர் என்றும் மனித உரிமை குழுக்கள் கூறுகின்றன.
இலங்கையின் மூதூரில் மிக வறிய குடும்பத்தில் பிறந்த ரிசானா 17 வயதில் சவுதி அரேபியாவில் பணிப்பெண்ணாக வேலை செய்தது வெறும் 18 நாட்கள்தான். ஆனால் அவர் சிறையில் இருந்ததோ 7 ஆண்டுகள். ரிசானா எழுதிய கடிதத்தில்,
அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை, வீட்டில் யாரும் இல்லை. நான் வேலை செய்த அந்த வீட்டு தலைவியின் 4 மாத குழந்தைக்கு புட்டிப்பால் கொடுத்து கொண்டிருந்தேன். திடீரென்று குழந்தையின் மூக்கிலிருந்து பால் வடிந்தது. எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. தொண்டையை தடவி கொடுத்தேன். மூக்கிலிருந்து பால் வடிவது நின்றுவிட்டது. குழந்தை அயர்ந்து தூங்குகிறது என்று நினைத்து படுக்க வைத்தேன். வெளியில் சென்றிருந்த அந்த அம்மா வீட்டுக்கு வந்ததும் குழந்தையை பார்த்தார். குழந்தை இறந்திருந்தது. உடனே என்னை செருப்பால் அடித்தார். எனக்கு முகத்தில் இரத்தம் வழிந்தது. காவல்துறையில் பிடித்துக் கொடுத்தார். அவர்கள் ஓர் அறையில் அடைத்து வைத்து என்னை அடித்தார்கள். குழந்தையின் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கட்டாயப்படுத்தி எழுதி வாங்கினார்கள். கடவுள் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், நான் அந்த குழந்தையை கொலை செய்யவில்லை.
ரிசானா வாழ்க்கையில் நீதி கணக்கு எங்கே? அது ஷாரியா என்ற இஸ்லாமிய சட்டத்திற்குள் மாயமாக மறைந்துவிட்டது. ஒரு நாட்டின் சட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை மக்களை நெறிப்படுத்தவும் அவர்களுக்கு நீதி வழங்கவும் தான் இருக்கின்றன. அப்படியானால் மூதூர் வீதிகளில் பித்து பிடித்தது போல் அலையும் ரிசானாவின் தாய் ஃபரீனாவுக்கு யார் நீதி வழங்குவது? இதய நோயாளியான ரிசானாவின் தந்தை நஃபீக்குக்கு என்ன ஆறுதலை சொல்ல முடியும்? இதோ இதே இலங்கையில் சந்தியா என்பவர் 2010 ஜனவரியில் காணாமல் போயுள்ள தனது கணவர் பிரகீத் எக்னலிகோடாவுக்கு நீதி கிடைக்குமா என்று கேட்டுள்ளார். இலங்கையின் புதிய தலைமை நீதிபதியாக மோகன் பியரிஸ் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டு காணாமல் போன செய்தியாளர் எக்னலிகோடா சம்பந்தமான வழக்கு விசாரணைகளில் நியாயம் கிடைக்குமா என்ற சந்தேகம் தனக்கு ஏற்பட்டுள்ளதாக எக்னலிகோடாவின் மனைவி சந்தியா தெரிவித்துள்ளார்.
கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே.
அன்பர்களே, சிலரின் வாழ்க்கை கணக்குகள் தவறாக இருக்கும்போது சரியாகவும், சரியாக இருக்கும்போது தவறாகவும் தீர்ப்புகளாக எழுதப்பட்டு விடுகின்றன. ரிசானா நஃபீக்கின் வாழ்க்கை கணக்கு தவறாக தீர்ப்பிடப்பட்டிருப்பதாகவே மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்கின்றார்கள். அதே நேரம் மனிதர்களின் வாழ்க்கையில் நியாயமான கணக்குகளும் தீர்ப்புகளாக எழுதப்படுகின்றன என்பதையும் நாம் மறுப்பதற்கில்லை.
பாகிஸ்தானில் தேவநிந்தனை சட்டத்தின் கீழ் அநியாயமாக குற்றம் சுமத்தப்பட்ட ரிம்ஷா மாசி என்ற சிறுமி குற்றமற்றவர் என்று அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. திருக்குர்ரான் விளக்க நூலின் பக்கங்களை எரித்தார் என்று பொய் குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளியான ரிம்ஷா மாசியை கடந்த நவம்பர் மாதம் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்தது. இருப்பினும் ரிம்ஷா மாசியின் வழக்கை உச்சநீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் சிலர் மேல்முறையீடு செய்ததைத் தொடர்ந்து கடந்த புதனன்று இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஆரம்பமானது. வழக்கு ஆரம்பித்த முதல் அமர்வின் முடிவிலேயே ரிம்ஷா மாசி குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது.
அன்பு நெஞ்சங்களே, மற்றவர்களால் நமது வாழ்க்கை கணக்குகள் தவறாக எழுதப்படலாம். ஆனால் நமது வாழ்க்கை கணக்குகளை சரியாக செய்வதற்கான வழிகளை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் அவரவர் வாழ்வு அவரவர் கையில்தான் இருக்கின்றது. பல நேரங்களில் உணர்ச்சிகளுக்கு வசப்பட்டு பல முடிச்சுகளை போட்டு பல சிக்கல்களை நமக்கு நாமே உருவாக்குகின்றோம். வேகமான தீர்வு என மேலும் அவற்றில் சிக்கிவிடுகின்றோம். ஒரு சமயம் புத்தர் குனிந்தபடியே ஒரு சிறு துணியில் முடிச்சுகளை போட்டுக் கொண்டிருந்தார். அவருடைய போதனையை கேட்க வந்த சீடர்கள் புத்தரின் செயலை பார்த்து மௌனமாக இருந்தனர். சிறிது நேரம் கழித்து தலைநிமிர்ந்த புத்தர் தம் சீடர்களையே பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் பேசத் தொடங்கினார்.
இதோ இந்த துணி நான் கொண்டு வந்தது. இதில் நான் 5 முடிச்சுகளை போட்டிருக்கின்றேன். இந்த துணி நான் கொண்டு வந்தபோது இருந்த துணிதானா? அதே துணிதான் என்றால் இதில் முடிச்சுக்கள் இருப்பதும் இல்லாததும் ஒன்றுதானா என்று கேட்டார் புத்தர். அப்போது சீடர் ஆனந்தா, 2 ஒரே துணிதான். முடிச்சுக்கள் இல்லாதபோது அது ஒரு குழந்தையின் மனது போல நிர்மலமாயிருந்தது. ஆனால் அதில் முடிச்சுக்களை போட்ட பின்னர் பந்த பாசங்களில் உழலும் மனம் போல் அது களங்கப்பட்டு உள்ளது என்றார். அதற்கு புத்தர், சரியாக சொன்னாய் ஆனந்தா. நாம் அனைவரும் ஆசை பாசம் என்ற முடிச்சுக்களில் சிக்கி தனிமைப்பட்டு உணர்ச்சி கடலாகி அதிலே அடித்து கொண்டு போகப்படுகின்றோம். சரி, இப்போது இந்த முடிச்சுக்களை மீண்டும் அவிழ்க்க வேண்டுமே என்றார். அதற்கு சாரிபுத்தன் என்ற சீடர், சுவாமி, முடிச்சுக்களை அவிழ்க்க வேண்டுமானால் முதலில் அதன் அருகில் சென்று அவை எந்தவிதமாய் போடப்பட்டுள்ளன என்று பார்த்து அதே விதத்தில் அவிழ்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த துணி பாதிக்கப்படாமல் அவற்றை அவிழ்க்க முடியும். அதோடு முடிச்சுக்களை வேகமாக அவிழ்த்தால் துணி கிழிந்துவிடும் என்றார். அதற்கு புத்தர், உண்மைதான், துணி முடிச்சுக்கள் நம் கண்களுக்கு தெரியும். ஆனால் மனதிலுள்ள முடிச்சுக்கள் நம் கண்களுக்கு புலனாவதில்லை. மனதை நெருங்கி பார்த்து சிக்கல்களை உணராதவரை வாழ்வின் முடிச்சுக்களை அவிழ்க்க முடியாது என்று சொன்னார்.
அன்பு நெஞ்சங்களே, வாழ்வில் முடிச்சுக்கள் ஏற்படுவதே நம்மால்தான். எனவே அதற்கான தீர்வும் நம் கையில்தான் இருக்கின்றது. நமது துணிகளை வெளுப்பதற்கு வழிகள் தெரியும் நமக்கு, நமது மனங்களை வெளுப்பதற்குரிய வழிகளும் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் நமது வாழ்க்கை கணக்கு மந்திரமாய கணக்காக இல்லாமல் உண்மை கணக்காக உலா வரும்.
இறைவா, நீ தந்த வாழ்வில் துயர் இல்லையே, இமயமே என் எதிர்வரின்னும் கவலை இல்லையே, இதயம் நாடும் உன் உறவின் அன்பின் பந்தமே, இயேசுவை நான் தேடும் வாழ்வின் சொந்தமே. சொல்லி மகிழுமே, இருந்தாலும் இறந்தாலும் உனக்காகவே, இருந்தாலும் இறந்தாலும் உனக்காகவே, உன் பணியை செய்து நிறைவு காணும் எந்த நெஞ்சமே. இறைவா, நீ தந்த வாழ்வில் துயர் இல்லையே, இமயமே என் எதிர்வரினும் கவலை இல்லையே, இதயம் நாடும் உன் உறவின் அன்பின் பந்தமே, இயேசுவே நான் தேடும் வாழ்வின் சொந்தமே. மனிதநேயம் கொண்டு வாழும் மனங்கள் செய்குவேன், ஏற்றத்தாழ்வு எவ்வடிவம் எடுத்தாலுமே, ஏற்றத்தாழ்வு எவ்வடிவம் எடுத்தாலுமே, நான் எதிர்த்து நின்று மனித மாண்பின் காவலாகுவேன். இறைவா, நீ தந்த வாழ்வில் உயரில்லையே.
வாழ்க்கை ஒரு மாயக்கணக்கு. இந்த வாரம் ஓர் அலசல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.